பல்ல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அரசர்கள் நாட்டை ஆண்டு வந்தனர். நம் தமிழகம் சேர, சோழ, பாண்டிய, பல்லவர்கள் இவர்களால் ஆளப்பட்டது. பெருந்தன்மை வாய்ந்த அரசர்கள், சக்கரவர்த்திகள். அவர்கள் காலத்தில் கோயில்கள் எல்லாம் வளம் பெற்று திகழ்ந்தன. எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோயில்களை கட்டுவித்தனர். சரி, அன்று அவர்கள் காலத்தில் கோயில்கள் இருந்ததற்கும் இப்போது கோயில்கள் அரசாங்கத்தினால் பராமரிக்கப்பட்டு வருகிறது, அதற்கும் என்ன வேறுபாடு? ஒன்று, அரசர்கள் கோயில் கட்டினார்கள், நிறைய இடங்களில் கட்டினார்கள், ஆசையாக கட்டினார்கள். ஆனால் இன்று அரசாங்கத்தால் கோயில் கட்ட இயலாது, கட்ட மாட்டார்கள். இரண்டாவது, அரசன் தன் பணத்தை, கஜானா பணத்தை எடுத்து பெருமானுக்கு கோயில் கட்டினார், சிவன் கோவிலாகவோ சக்திக்கு கோவிலாகவோ பெருமாள் கோவிலாகவோ கட்டினார். அப்ப அரசு பணம் கோயில் கட்டுவதற்காக செலவழிக்கப்பட்டது. அவரே நாட்டு பாதுகாப்புக்கும் செலவழித்தார், இராணுவத்துக்கு செலவழித்தார், ஏழை எளிய மக்களுக்கு தாராளமாக தானம் கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு துறையிலும் அரசர் கஜானாவிலிருந்து பணத்தை முதலீடு செய்தார். பெருமான்களுக்கு நிறைய ஆபரணங்களை சமர்ப்பித்தார். இன்னைக்கும் விஜயரங்க சொக்கநாதர் சமர்ப்பித்த ஆபரணங்கள் தமிழகமெங்கும் மிளிர்கின்றன. ஆனால் இன்றைக்கு அரசாங்கத்திலிருந்து பணத்தை எடுத்து கோயில்களுக்காக செலவழிக்க இயலாது. அப்படி இருந்தாலும் சிறிதளவே இருக்கும். அரசாங்கத்திலிருந்து விளையாட்டுத்துறைக்கு முதலீடு செய்ய முடிகிறது. பலவிடங்களில் பள்ளிகள் கட்டுவதற்கு முதலீடு செய்ய முடிகிறது. கல்வித்துறைக்கு, தொழிற்துறை, அங்கும் பெரிய பெரிய தொழிற்பேட்டைகளை உருவாக்க முடிகிறது. இதே போலத்தான் கோயில்களை பாதுகாப்பதும் ஒரு துறை. ஆனால் அந்த துறைக்கு இதேபோல் நிதி ஒதுக்கீடுகள் செய்ய முடிவதில்லை. வருமானமுள்ள கோயில்களில் இருப்பதை எடுத்து வருமானம் இல்லா கோயில்களுக்கு பார்க்க முடியும். அதுவரைதான் நடக்கிறது. ஆகவே அரசர் கோயில்களிலும் பெருமானுக்கு செய்ய வேண்டிய சேவைகள், பூஜைகளிலும் பணத்தை செலவழித்தார். ஆனால் இன்று அப்படி அரசாங்கத்தால் செலவழிக்க முடியவில்லை. இன்னொரு அடிப்படை வேறுபாடு, அரசர் கடவுள் நம்பிக்கை கொண்டு தர்மத்தை வளர்க்க வேண்டும், சாஸ்திரங்கள் சொன்னபடிக்கு கோயில்களை நடத்த வேண்டும், அதனால் நமக்கும் பயன் இருக்கிறது, மக்களும் பயன்பெறப் போகிறார்கள், கடவுள் அருளை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இருந்தனர். ஆனால் இன்று அரசியல் சாசன சட்டத்தின்படிதான் அரசாங்கம் இயங்க முடியும். சாசன சட்டமோ மதச்சார்பற்றது. அப்படி இருக்கும்போது கடவுளுடைய அருள் அது மக்களுக்கு கிடைக்க வேண்டும், தர்மம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடெல்லாம் செயல்படுவதே அரிதிலும் அரிது. நான் எந்த தாராளமாக தனிப்பட்ட அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பலரும் தர்ம சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் அரசாங்கம் அப்படிங்கிறதை ஒரு பொதுவாக பார்த்தால் அது மதச்சான்பின்மையின்படிதான் போக முடியும். ஆனால் கோயில்கள் பராமரிக்கப்பட வேண்டுமானால் மதச்சார்போடுதான் செய்ய முடியும். அப்ப அரசர்கள் காலத்தில் அவர்களே மதத்தை சார்ந்திருந்தார்கள், ஊக்குவித்தார்கள், பின்பற்றினார்கள். ஆனால் இன்று அது இயலாது. நாம் உலகம் முன்னேறியிருக்கிறது, முற்போக்கு சிந்தனையில் இருக்கிறோம், எல்லாம் பாதுகாக்கப்படுகிறதுன்னு சொல்லுகிறோம். ஆனால் அந்த காலத்தில் அரசர்கள் எத்தனை ஆபரணங்களை சமர்ப்பித்தார்களோ அதில் அநேகமாக பல இன்று எடுக்கப்படுவதே இல்லை. ஏன்? பயம். கோயில்களெல்லாம் எங்கோ தனிமையான இடத்தில் உள்ளன, அங்கு யாரும் பெரியதாக இல்லை, இரவு வந்தால் பயம். அதனால் உற்சவ காலங்களில் கூட ஆபரணங்களை எடுப்பதே அரிதாகிவிட்டது. எல்லாம் இரும்பு பெட்டிக்குள் உள்ளன. அவ்வளவு ஏன்? இத்தனை கோயில்களை கட்டி விக்கிரகங்களை எல்லாம் அரசர்கள் ஏற்படுத்தினார்கள். ஆனால் இன்று பல கோயில்களில் இருக்கும் உற்சவ விக்கிரகங்களே எங்கோ ஜாகிரதையாக ஓரிடத்தில், அது ஒரு கோயிலிலோ அல்லது வேறொரு இடத்திலோ, எல்லாருமாக சேர்ந்து ஓரிடத்தில் இரும்பு பாதுகாப்பு அறைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி பூஜை நடைபெறும், எப்படி பிரசாதங்கள் சமர்க்கப்படும் தெரியாது. அந்த ஆண்டவனுக்குத்தான் தெரியும். ஏதோ வைகுண்ட ஏகாதசி போல ஒரு பெருவிழா வந்தால் ஒரே ஒரு நாள் உற்சவமூர்த்தியை பிரார்த்தித்து கோவிலுக்கு கூட்டி வரலாம், அடுத்த நாளே திரும்ப கொண்டு போய் ஒப்படைத்து விட வேண்டும். விசாரித்தால் பாதுகாப்பு போராது என்றுதான் பதில் சொல்லுவார்கள். வேற என்ன செய்ய முடியும்? அதனால் கோயில்கள் கட்டி உற்சவ மூர்த்திகளை ஏற்படுத்தினது அரசர்கள் காலம். ஆனால் இன்று இவ்வளவு பாதுகாப்பு, இவ்வளவு தூரம் அறிவியல் முன்னேற்றங்கள் இருக்கும்போது, இத்தனை கருவிகள் வந்துவிட்ட போதும் அந்த பெருமாள் அந்த கோயிலில் இல்லாமல் எங்கோ இருக்கிறார். இதுவும் பெரிய மாறுதல். மற்றொன்று, அன்று அரசர் காலத்தில் யாரும் பணம் கொடுத்து கடவுளை தரிசித்ததாக அப்படி செய்திகள் காணப்படவில்லை. ஒன்றிரண்டு இருக்கலாம், அப்படி இல்லை. ஆனால் இன்று அது நிறையவே நடக்கிறது. பலவிதமான சீட்டுகள் உள்ளன, முக்கியப்பட்டவர்கள் தரிசனம் உள்ளது. அதெல்லாம் இன்று இருக்கக்கூடிய மாறுதல்கள். சரி, இதெல்லாம் அரசர்கள் காலம், இன்று இருக்கிற காலம். அன்று நந்தவனங்கள் ஏற்படுத்தப்பட்டன, தோட்டங்கள் தொடங்கப்பட்டன, புதியது புதியதாக குளம் வெட்டப்பட்டது, கிணறுகள் தோண்டப்பட்டன, எல்லாமே வளர்த்து கொடுக்கப்பட்டது, இயற்கை பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இன்று எத்தனையோ கோயில்களில் தோட்டங்கள் இல்லை, நந்தவனம் பாழ்பட்டு விட்டது, குளங்கள் தூர்ந்து போய் படிகள் இடிந்து போய்விட்டன. அதை சரிப்படுத்த முடிவதில்லை. அதற்கும் தனியார்தான் யாரேனும் உபயக்காரர்களாக இருந்து செய்ய வேண்டியுள்ளது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான வேலி நிலங்கள் அரசர்களும் செல்வந்தர்களும் கோயிலுக்கு எழுதி வைத்தார்கள். ஆனால் இன்று அந்நிலை மாறிவிட்டது. கோயில் சொத்து என்ற பேருக்குத்தான் இருக்கும், ஆனால் அதிலிருந்து எதுவும் வராது, அதன் ஆவணங்கள் கூட கிடைக்குமா என்று தெரியாது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கோயில் நிலங்கள் இல்லை. காணோம், நிலமா காணாமல் போய்விடும்? அப்படித்தான் சொல்லப்படுகிறது. வருமானமே இல்லை. அந்த கோவிலுக்கு எண்ணெய் இல்லையாம், வஸ்திரங்கள் இல்லை, பிரசாதத்துக்கு பண்ணுவதற்கு ஆள் இல்லை, அரிசியே இல்லை, இதெல்லாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் அந்த நாளில் அப்படி கேள்விப்பட்டதில்லை. அதனால் அந்த நாளுக்கும் இந்த நாளுக்கும் கோயில்களில் பெரிய மாறுதல் வந்துள்ளன. இவற்றை பார்த்து சரிப்படுத்த வேண்டும். அப்பதான் நம்ம ஆச்சாரியர்கள் விருப்பப்பட்டபடிக்கு கோயில்கள் இயங்கும். ஒருபுறம் திருப்பணிகள் நடந்து கும்பாபிஷேகங்கள், மக்கள் நிறைய வருதல், அதெல்லாம் நன்றாகவே நடக்கிறது. மக்களுக்குண்டான வசதிகள் எல்லாம் நன்கு செய்யப்பட்டு வருகின்றன, அது உண்மை. ஆனால் எதற்காக கோயில்கள் ஏற்படுத்தப்பட்டன? ஒரு மோட்சத்துக்கு போகிற விருப்பத்தோட நல்ல ஞானியாக ஒரு பக்தன் கிடைப்பானா என்று தேடிக்கொண்டுதான் அங்கு பெருமான் வந்து உரைகிறார். அப்படிப்பட்டவனை உருவாக்குவதற்குத்தான் கோயில்கள். அப்படின்னா ஞானத்தை வளர்த்து, பக்தியை ஊட்டி, வைராக்கியத்தை வளர்த்து நல்ல ஒரு பக்தனை ஏற்படுத்த கோயில். அதற்குண்டான பிரச்சாரங்களோ உபதேசங்களோ போதனைகளோ கோயில்களில் இப்போது நடைபெறுவதில்லை. அது நடந்தால்தான் அப்படிப்பட்ட பக்தனும் வருவான். ஆகவே பெருமானுக்காக நாம், அதற்குத்தான் கோயில்கள். இது அன்றைய நிலை. நமக்காக கடவுள் என்று நமக்குண்டான வசதிகள், சேவார்த்திகளுக்குண்டான வசதிகளை பண்ணுவது இன்று, பெருமானுக்குண்டான வசதிகளை பண்ணது அன்று. அதுவும் வேறுபாடு. இந்த வேறுபாடுகளில் நிர்வாகம் பண்ணுபவர்கள், கோயிலில் இருக்கக்கூடிய கைங்கரியவரர்கள், நாம் சேவார்த்திகள், இந்த மூணு பேருடைய புரிதல் எண்ணங்களிலும் சில மாறுதல்கள் வருமானால் கண்டிப்பாக நம்முடைய பழைய பெருமையின் படியே இன்றும் கோயில்கள் இருக்கும். அப்ப ஒரு புறம் திருப்பணிகள் நிறைய நடக்கின்றன, ஆனால் சரியாக நடக்க வேண்டும். கூட்டம் அலைமோதுகிறது, அதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுகின்றன. ஆனால் அப்படி வரக்கூடிய மக்களுக்கு ஞானத்தை உபதேசிப்பதற்கு, பக்தியை வளர்ப்பதற்கு வழி செய்ய வேண்டும். இதே போல சில நடவடிக்கைகள் கூடியிருந்து மடாதிபதிகள், ஆச்சாரிய புருஷர்கள், அரசாங்கத்தவர்கள், கோயில் சிப்பந்திகள், அங்கிருக்கக்கூடிய கைங்கரவரர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து அதை பற்றி பேசி ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து நம்முடைய கலாச்சாரம், நம்ம கோயில் பெருமை, அதை கண்டிப்பாக பாதுகாப்போம் என்று நடவடிக்கை எடுத்தால் என்றுமே நேற்றைய போலவே நம்முடைய இன்றைய கோயில்களும் நாளையும் வளத்தோடு இருக்கும். அது கட்டப்பட்ட பயனை பெறுவோம். அப்பதான் பெருமானுடைய அருளும் பக்தர்களுக்கு கிடைக்கும். ஆகமப்படி நடந்ததென்னால் பெருமானுடைய அருள் பக்தர்களுக்கு கிடைக்கும். இல்லை என்றால் அவர் சற்றே அலட்சியத்தோடு இருந்து விடுவார். நமக்கு இவ்வுலக இன்பமோ அவ்வுலக இன்பமோ அரிதாகிவிடும். அதனால் கோயில்களின் பயனை, சரியான பயனை அவசியம் பெற வேண்டும்.